வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ள 7வது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்துள்ளது. மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தியாவில் உள்நாட்டு அளவிலான நிலக்கரி கையிருப்பு இவ்வாண்டில் 149 மில்லியன் டன்னாக 26% அதிகரித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இவ்வாண்டு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் 97.75% உள்ளது. இனி விரிவான செய்திகள். 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 57 தொகுதிகளில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ள 7வது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்துள்ளது. கடைசி நாளான இன்று மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வாரணாசியில் கங்கை நதியில் புனித நீராடி காலபைரவரை வழிபட்ட பின்னர் அவர் வேட்புமனு தாக்கலுக்கு சென்றபோது பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் திரு சந்திரபாபு நாயுடு, திரு ஏக்நாத் ஷிண்டே, திரு ஜித்தன் ராம் மான்ஜி, திரு ராம்தாஸ் அத்வாலே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் உடனிருந்தனர். பண்டிட் ஞானேஸ்வர் சாஸ்திரி, திரு லால்சந்த் குஷ்வாகா உள்ளிட்ட நால்வர் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேட்புமனுவை முன்மொழிந்தனர். 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின்போது வாரணாசி தொகுதியில் திரு நரேந்திரமோடிக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு அஜய் ராய் இம்முறையும் எதிர்க்கட்சிகளின் இந்தி கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 96 தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 67.71% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து நேற்று சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்ற ஆந்திரப்பிரதேசத்தில் 78.25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகாரில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளில் 57.06% வாக்குகளும், தெலுங்கானாவில் 64.93%, ஜார்க்கண்டில் 65.31%, மத்திய பிரதேசத்தில் 70.98%, உத்தரப்பிரதேசத்தில் 58.05%, ஒடிசாவில் 73.97% மற்றும் மேற்கு வங்கத்தில் 78.44% வாக்குகளும் பதிவாயின. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதியில் இம்முறை 37.98% வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் இது கடந்த பல ஆண்டுகளில் காணாத உயரளவு என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து இதுவரை 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உட்பட 379 மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் முடிவடைந்துள்ளது. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலின் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் ஒன்றான அமேதியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காங்கிரஸ் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா வாத்ராவும் அமேதி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இன்று கோரக்பூர், மகாராஜ்கஞ்ச் ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். லக்னோ தொகுதியில் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஜலான் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேற்கு வங்கத்தில் வரும் 20ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் ஒன்றான பாங்காம் தொகுதியில் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து உலுபேரியா மக்களவைத் தொகுதியிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்கிடையே பீகாரில் காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி மறைவு காரணமாக பீகார் மூத்த பிஜேபி தலைவர்கள் பலர் இன்று தங்களின் தேர்தல் பிரச்சார திட்டங்களை ரத்து செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்தியில் ஆளும் பிஜேபி எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பிரச்சார இயக்கம் ஒன்றை தொடக்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் பிஜேபியில் சேர்ந்துவிட்டால் ஊழல் குற்றச்சாட்டுகள் காணாமல் போய்விடுவதாக மூத்த ஆம் ஆத்மி தலைவர் திரு கோபால் ராய் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். இதற்கிடையே மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு அனில் பரத்வாஜ் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட வர்த்தக குழுமங்களின் ஏகபோகமாகவே திகழ்வதால் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கிடையே டெல்லியைச் சேர்ந்த பல்வேறு காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி தலைவர்கள் டெல்லி பிஜேபி தலைவர் திரு வீரேந்திர சச்சேவா முன்னிலையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். நெதர்லாந்து நாட்டின் ராட்டர்டேம் நகரில் தற்போது நடைபெறும் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் முதல் முறையாக இந்தியா அரங்கு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த அரங்கை மத்திய அரசின் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை செயலர் பூபேந்தர் பல்லா தொடக்கி வைத்தார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றங்களை எடுத்துக் கூறும் வகையில் இந்த அரங்கு அமைந்துள்ளது. இவ்வாண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் 15,000 பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இந்தியாவில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதும் நாட்டின் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறனை 2030ஆம் ஆண்டிற்குள் 5 மில்லியன் டன்னாக உயர்த்த இந்த இயக்கத்தின் கீழ் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள். இந்தியாவில் உள்நாட்டு அளவிலான நிலக்கரி கையிருப்பு இவ்வாண்டில் 149 மில்லியன் டன்னாக 26% அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் நிலக்கரி உற்பத்தி 7.31% அதிகரித்துள்ளது. அனல்மின் நிலையங்களுக்கு அனுப்பப்படும் நிலக்கரியின் அளவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு 5.43% அதிகரித்திருப்பதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். வரும் ஜூன் மாதத்தில் நாட்டின் உச்சக்கட்ட மின்சார தேவை 235 முதல் 240 GW வரை அதிகரிக்கும் என்றாலும் இதை சமாளிக்க நாடு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 7610 மாணவ மாணவிகளில் 3667 மாணவிகள் உட்பட 7439 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அனைத்து பள்ளிகளின் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 97.75% உள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மொத்தம் உள்ள 100 பள்ளிகளில் 53 பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதம் காட்டியுள்ளன. கணிதம், கணிப்பொறி அறிவியல், இயற்பியல், வணிகவியல் உள்ளிட்ட பாடங்களில் மொத்தம் 179 மாணவ மாணவியர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் இக்கல்வியாண்டில் CBSE பாடத்திட்டத்தில் இணைந்ததால் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் பொதுத் தேர்வு எழுதவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யவும் ராபிஸ் தடுப்பூசி போடவும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இந்திய விலங்குகள் நல வாரியத்திடம் திட்ட அங்கீகாரம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திட்ட அங்கீகார சான்றிதழ் கிடைத்தவுடன் திருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடும் பணிகள் சில மாதங்களில் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசு சாரா நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வந்த இப்பணிகள் விலங்குகள் நல வாரியத்திடம் திட்ட அங்கீகாரம் பெறுவதற்காக வாரியத்தின் அறிவுறுத்தலின் பேரில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இன்று கடும் மழையினால் ஆம்புலன்ஸ் வாகனம் நிலை தடுமாறி மின்சார கம்பத்தில் மோதி தீப்பிடித்ததில் அதிலிருந்த 57 வயது பெண் நோயாளி ஒருவர் உடல்கருகி உயிரிழந்தார். நோயாளிக்கு துணையாக ஆம்புலன்ஸ் வண்டியில் பயணித்த ஒரு டாக்டர் உட்பட வேறு 6 பேர் இந்த விபத்தில் காயமடைந்தனர். ஆசியா பசிபிக் பிராந்தியத்தின் தொன்மையான இலக்கியங்கள் பற்றிய யுனெஸ்கோ ஞாபக பதிவேட்டில் இந்தியாவின் ராம்சரிதமனாஸ், பஞ்சதந்திரம் உள்ளிட்ட 3 பண்டைய இலக்கியங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளமான இலக்கிய மரபுகளையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் உறுதிப்படுத்தும் வகையிலான இந்த முடிவு நாட்டிற்கே பெருமிதமான தருணம் என்று மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொன்மையான இலக்கியங்களை இவ்வாறு அங்கீகரிப்பதால் படைப்பாளிகளின் படைப்புத்திறனை கொண்டாடவும் காலம் கடந்து நிற்கும் இந்த இலக்கியங்களின் ஆழமான விவேகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் ஏதுவாகும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராம்சரிதமனாஸ் உட்பட இந்தியாவில் 3 பண்டைய இலக்கியங்களுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றுத் தருவதில் புதுடெல்லியில் உள்ள இந்திராகாந்தி தேசிய கலை மையம் முக்கிய பங்காற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியே அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று மாலை 7:30 மணிக்கு புதுடெல்லியில் நடைபெறும் போட்டியில் டெல்லி லக்னோ அணிகள் மோதவுள்ளன. நேற்றிரவு அகமதாபாத்தில் கொல்கத்தா குஜராத் அணிகளுக்கிடையிலான போட்டி மழையினால் 1 பந்து கூட வீசாமல் கைவிடப்பட்டது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மேலும் 40 லட்சம் டன் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இதர நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்திய விமானப்படையின் விமானம் மூலம் கென்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த 2ஆம் கட்ட மனிதாபிமான உதவிகளில் போர்வைகள், கூடாரப் பொருட்கள் மற்றும் விஷக்கடி மருந்துகளும் அடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். June 1ஆம் தேதி நடைபெறவுள்ள 7வது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்துள்ளது. மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தியாவில் உள்நாட்டு அளவிலான நிலக்கரி கையிருப்பு இவ்வாண்டில் 149 மில்லியன் டன்னாக 26% அதிகரித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இவ்வாண்டு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் 97.75% உள்ளது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.